நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நியூ சவுத் வேல்ஸ் விக்டோரியா மாநிலங்களின் 2021 ஆண்டுக்கான பல்கலைக்கழக புகுமுக தேர்வுகளான HSE VCEயில் தமிழ் மொழியை ஒரு பாடமாக தேர்ந்தெடுத்தவர்களில் முதலாவது மற்றும் இரண்டாவது இடங்களை பெற்ற மாணவர்களுடனான ஓர் உரையாடல். எல்லோருக்கும் வணக்கம்.
வணக்கம்.
முதலில் உங்களை பற்றி எங்களுக்கு ஒரு அறிமுகம் தாருங்களேன்.
என் பெயர் அகலவன் ஸ்ரீசந்தராஜன். நான் நியூ சவுத் வேல்ஸில் வென்ட்வொர்த் தமிழ் கல்வி நிலையத்தில் ஆண்டு 8 முதல் 12 வரை படித்துள்ளேன்.
எனது பெயர் சுபிஸ்திகா சுரேந்திரன். நான் நியூ சவுத் வேல்ஸில் வென்ட்வொர்த் தமிழ் பாடசாலையில் ஆண்டு 2 தமிழை கற்றுக்கொண்டு வருகிறேன்.
என்னுடைய பெயர் பானுகா கனக சவேசன். நான் நியூ சவுத் வேல்ஸில் உள்ள ஹோம்பிஷ் தமிழ் பாடசாலையில் ஆரம்ப வகுப்பில் இருந்து 12 வரை கற்று வந்துள்ளேன்.
எனது பெயர் பிரதீக்ஷா சதீசன். நான் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இருக்கும் ஹோம்பிஷ் தமிழ் கல்வி நிலையத்தில் 10 தமிழை படித்துள்ளேன்.
என் பெயர் அபினேஷ் பாஸ்கரன். நான் விக்டோரியாவில் உள்ள கிளென்வேவிலி தமிழ் பாடசாலையில் தான் நான் தமிழை ஒரு பாடமாக எடுத்துள்ளேன்.
எனது பெயர் சாரா ஜாக்கீர். நான் விக்டோரியா பிரிம்பேங்க் தமிழ் பாடசாலையில் 8 முதல் 10 தமிழை கற்றுக்கொண்டேன். அதன் பின் கிளென்வேவிலி தமிழ் பாடசாலையில் பரீட்சைக்காக கற்று அந்த விசிஇ பரீட்சையை இந்த வருடம் நான் செய்தேன்.
தமிழ் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எவ்வாறு உங்களுக்கு ஏற்பட்டது என்று கூறுங்களேன்.
நான் தமிழ் படிக்க வேண்டும் என்று முதல் ஆர்வம் எனக்கு இந்தியாவில் தான் கிடைத்தது. ஏனென்றால் நான் இந்தியாவில் தான் எனது தொடக்க கால பாடசாலை படிப்பினை தொடங்கினேன். அங்கு எனது தமிழ் ஆசிரியர் சோழர்கள் பற்றிய கதையாகட்டும் அல்லது புத்தகத்தில் இருப்பதை ஒரு கதை மூலமாக அவர் சொல்லுவார். அதன் மீது எனக்கு தமிழ் மீது ஒரு ஆர்வம் வந்தது. அது மட்டுமில்லாமல் தமிழ் சமூகத்தை சார்ந்த நண்பர்கள், குடும்பம் என்று தமிழ் சார்ந்த சமூகத்தில் நான் இருப்பதினால் தமிழை பற்றி மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உருவானது.
எனக்கு சிறு வயதிலிருந்தே தமிழ் எனது அடையாளத்தில் ஒரு முக்கிய பங்காக இருந்திருக்கிறது. புலம்பெயர் நாட்டில் நாங்கள் வாழ்ந்தாலும் தமிழ் என்பதை நாம் எப்பொழுதும் மறக்காமல் எங்கள் தாய்மொழியை எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள் எப்பொழுதும் இருந்தது. மற்றும் எப்பொழுதும் எனது தமிழ் அடையாளம் என்னை விட்டு செல்லாமல் இருப்பதற்கு இது ஒரு முக்கியமான ஆயுதமாக இருக்கும் என்ற நம்பிக்கையிலேயே நான் தமிழை இயற்ற கட்சிக்கு ஒரு பாடமாக இருக்கேன்.
எனது பெற்றோர்கள் சிறு வயதில் தமிழில் தான் முதலில் எனக்கு எடுத்துக்கினார்கள். ஆகையாலேயே எனக்கு தமிழ் தான் முதல் மொழியாக தோன்றியது.
நான் சிங்கப்பூரில் பிறந்தேன். இப்போ சிங்கப்பூரை எடுத்தோமானால் அது தாய்மொழி கல்விக்கு ஒரு கூடுதலான அழுத்தத்தை கொடுக்கும் ஒரு நாடு. ஆகையால் நான் சிறுவயதிலிருந்தே தாய்மொழி கற்பதன் அவசியத்தை புரிந்தே நான் வளர்ந்து கொண்டேன் என்று நான் கூறுவேன்.
இலங்கையில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். அப்போது பார்த்தீர்களானால் நான் 5 தமிழ் பாடசாலையில் தான் நான் படித்து வந்தேன். சிறு வயதிலிருந்தே தமிழை கற்றதால் மற்றும் என்னுடைய பெற்றோர்கள் என்னை மேலும் கற்க அவர்கள் ஊக்கப்படுத்தியதனால் தமிழ் மேல் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது என்றுதான் நான் கூறுவேன்.
அடுத்த வருஷம் யூனிவர்சிட்டி போக போகின்றீர்கள். அதன் பிறகும் உங்களுடைய இந்த தற்போதுள்ள அந்த தமிழ் அறிவை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ள போகின்றீர்கள்? அதாவது நீங்க தொடர்ந்தும் தமிழில் தான் பேசுவீர்களா அல்லது எப்படி சொல்லுங்களேன்?
சிறு வயதிலிருந்தே தமிழ் பேசி வருவதனால் இனியும் குடும்பத்திலும் சரி அல்லது தமிழ் நண்பர்களிடமும் சரி தமிழில் தான் பேச போகின்றோம். அது மட்டுமில்லாமல் தமிழ் நூல்களை படிப்பதன் மூலமும் அல்லது தமிழ் தொலைக்காட்சிகளில் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்றைய காலத்தில் ஒளிபரப்பப்படுகின்றன, அவற்றை படிப்பதன் மூலமும் அல்லது வானொலிகளில் வேலை செய்வதன் மூலமாகவும் தமிழை நிச்சயமாக கற்பதோடு அதனை பற்றி மேலும் அதிக செய்திகளை அறிந்து கொள்ள முடியும்.
நிச்சயமாக எனது தமிழ் பயணம் இத்துடன் நிறுத்திவிடாது. எதிர்காலத்திலும் நான் சிறுவயது போல் எப்பொழுதும் தமிழில் வீட்டில் குறிப்பாக பேசிக்கொண்டே வருவேன். அது மட்டுமின்றி சமுதாயத்தில் பல சமூக தேவைகளில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன்.
தமிழ் சமூகத்தோடு ஒன்றிய வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்து வந்துள்ளேன். ஆகையாலேயே நான் அதை தொடர்ந்து செய்து கொண்டு எனது வீட்டிலையும் இருக்கட்டும், தமிழ் நண்பர்களோடையும் இருக்கட்டும், உறவுகளோடையும் இருக்கட்டும், நான் தமிழில் தான் உரையாடுவேன். எனது வாய்மொழி தொடர்பாடல் தலைப்பிலிருந்து நான் எவ்வாறாக இலக்கியங்களை ஆவணப்படுத்துவது என்பதை நான் கற்றுக்கொண்டிருந்தேன். அதிலும் நான் என்னுடைய பங்கை நிச்சயமாக ஆற்றுவேன் என்பதில் ஒரு துளி சந்தேகமும் இல்லை.
நிச்சயமாக நான் எனது பெற்றோருடனும் எனது அக்காவுடனும் தமிழில் தான் உரையாடுவேன். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து நான் பல தமிழ் போட்டிகள், தமிழ் நிகழ்ச்சிகளில் பங்காற்றி தமிழ் ஆற்றலையும் அறிவையும் விரிவாக்குவேன் என்று நம்புகிறேன்.
என்னுடைய விசி பாடசாலையில் என்ன மாதிரியான மாணவர்களுக்கு ஒரு தமிழ் ஆசிரியராக ஆகும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக நான் இந்த சிறு பிள்ளைகளுக்கு தமிழை சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். அதன் மூலம் என்னுடைய தமிழ் அறிவையும் நான் பிறருக்கு கொடுக்க பார்க்கிறேன்.
எனது சகோதரரும் கூட என்னை பார்த்து தமிழை வீசிக்கு ஒரு பாடமாக எடுக்க முடிவு செய்துள்ளார். அவருக்கு உதவுவதன் மூலமும் நான் எனது தமிழ் அறவே அப்படியே பராமரிக்கப் போகிறேன்.
இப்ப தமிழ் படித்ததால உங்களோட மெயின் ஸ்ட்ரீம் சப்ஜெக்ட்ஸ், அதாவது மெயின் ஸ்ட்ரீம்ல உள்ள பாடங்கள், அதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதென்று நீங்கள் நம்புறீங்களா?
உண்மையை கூற வேண்டுமானால் அல்லது நன்மையாக தான் அமைந்தது. உதாரணத்திற்கு தமிழ் பரீட்சைக்காக நாங்கள் பல கட்டுரைகள் எழுத வேண்டியதாக இருக்கும். அத்தகைய வகையில் இந்த ஆங்கில பாடத்தை எடுத்தீங்கிருந்தால் ஆங்கில பாடத்திலும் நீங்கள் பல கட்டுரைகள் எழுத வேண்டும். அந்த கட்டுரை அமைப்பு வந்து மிகவும் நெருக்கமாக இருப்பதால் அது ஆங்கில பாடத்திற்கு உதவும், அதுதான் நான் சொல்லுவேன். அதோடு இப்பொழுது 10ஆம் வகுப்பில் தமிழை ஒரு பாடமாக எடுத்தீர்களானால் 12ஆம் வகுப்பில் நீங்கள் கூடுதலான விசி பாடங்களை எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். எப்படி படிக்க வேண்டும், யாரை யாரை உதவி கேட்க வேண்டும், அந்த மாதிரி அந்த அந்த நுணுக்கங்களை அது சொல்லித்தரும் என்றுதான் நான் நம்புகிறேன்.
என்னை பொறுத்த அளவில் கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. ஏனென்றால் தமிழுக்கும் பிரதான பாடசாலைக்கும் இடையே இருக்கும் அந்த நேரத்தை எப்படி நாங்கள் சமாளிப்பது பெரிய சவாலாக தான் எனக்கு இருந்தது. ஆனாலும் தமிழை செய்ததன் ஊடாக எனக்கு ஒரு பாடத்தை நான் இப்பொழுதே முடித்து விட்டேன். ஆகையால் 12ஆம் வகுப்பில் மீதிய பாடத்திற்கு கூடுதலான நேரத்தை நான் என்னால் செலவழிக்க கூடியதாக இருக்கும்.
எனது அடையாளத்தில் தமிழ் ஒரு முக்கிய பங்கை கொடுப்பதனால் அது ஒரு பாதிப்பாக எனக்கு தெரியவில்லை.
அது மட்டுமில்லாமல் பல அனுபவங்கள் கிடைத்த காரணத்தினால் அதனை என் பிரதான பாடசாலை பாடங்களிலும் என்னால் பயன்படுத்த முடியும் என்று நினைக்கின்றேன்.
நீங்கள் படித்த அந்த தமிழ் பாடசாலையில் ஆசிரியர்கள் அல்லது நிர்வாகத்தினர் இப்படி செய்திருந்தால் நாங்கள் இன்னும் தமிழில் சிறப்பாக செய்திருக்கலாமே என்று கூற சொன்னால் எதனை கூறுவீர்கள்?
இந்த கொரோனா காலகட்டத்தினால் இந்த மாதிரி கலை விழாக்கள் மற்றும் அந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகளின் அரங்கேற்ற முடியவில்லை, அதுதான் என்னுடைய ஒரே ஒரு குறை. அதை தவிர மற்றதெல்லாம் எனக்கு சிறப்பாக தான் பட்டது என்றுதான் நான் கூறுவேன்.
என்னை பொறுத்தவரை நூலகத்தோடு, அதாவது சிட்னியில் இருக்கும் இந்த நூலகத்தோடு ஒரு உறவை அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் தமிழ் புத்தகங்கள் பலர் எங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நாங்களாக தேடி தேடி படித்திருந்தோம். ஆனால் இதுவே நூலகத்தோடு அவர்கள் ஒரு உறவை கொண்டிருந்தார்கள் என்றால் தமிழ் பாடசாலைக்கு நூல்கள் வந்திருக்கும். அதன் மூலமாக சிறு வயதில் இருந்தே எங்களினால் நூல்கள் மீது ஒரு பற்று ஏற்பட்டிருக்கும். அதை அவர்கள் செய்திருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன்.
ஒரே ஒரு குறை என்னென்றால் இன்னும் கூட மாணவர்களை இந்த உயர்தர பரீட்சைக்கு ஒரு பாடமா தமிழை ஒரு பாடமாக இருப்பதற்கு அவர்கள் இன்னும் ஊக்கம் கொடுக்கலாம் என்று நான் நம்புகிறேன்.
எனக்கு ஒரு குறைபாடு என்னவென்றால் இன்னும் கூடுதலான இளையோர்கள், அதாவது கடந்த வருடங்களில் தமிழ் ஒரு பாடமாக எடுத்த மாணவர்கள் எங்களுக்கு வந்து தங்களது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு ஒரு துணையாக இருந்திருக்கலாம். இது எங்களுக்கும் ஒரு கூடுதலான நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.
தமிழை படிப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தனவா?
தமிழ் புத்தகங்கள் அதிகமாக வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் தமிழ் பாடசாலைகள் வீட்டிலிருந்து மிகவும் தொலைவில் இருந்ததால நான் இணையத்தின் மூலமாகத்தான் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. இவை இரண்டையும் தான் நான் தடைகள் என்று கூறுவேன்.
நேரம் ஒரு தடையாக இருந்தது என்று கூறலாம். ஏனென்றால் பிரதான பாடசாலையில் எடுக்கும் பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதனால் தமிழுக்கு நேரம் ஒதுக்குவது சிறிது கடினமாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் தமிழ் பாடசாலைக்கு செல்லும் நேரங்கள், அது மட்டுமில்லாமல் வீட்டு பாடங்களை செய்யும் நேரங்கள் என்று நேரம் ஒரு தடையாக இருந்தது.
பாடசாலை பாடங்களுடன் தமிழை இணைந்து செய்வது சிறிது கடினமாகத்தான் இருந்தது. குறிப்பாக உங்கள் ஆராய்ச்சி சென்று நேரம் ஒதுக்குவது மிகவும் கடினமாகத்தான் இருந்தது.
எனக்கு இந்த கோவிட் முடக்கல் நிலைமை தான் ஒரு பெரிய சவாலாக இருந்தது என்பதை கூறுவேன். ஏனென்றால் படிக்கவே மனம் வராது. ஆகையாலேயே தமிழை என்னால் கற்றுக்கொள்வதற்கு மிகவும் சிரமமாக தான் இருந்தது.
நான் தமிழை 10ஆம் வகுப்பில் எடுத்தபடியால் என்னை நானே சந்தேகப்பட்டது கூட என்று நான் கூறுவேன். அதாவது இது என்னால் செய்ய முடியுமா என்ற ஒரு ஐயம் பல தடவை என் மனதில் எழுந்தது.
அதான் அகலவன் கூறிய போல எனக்கும் நேரம் ஒரு தடையாக தான் இருந்தது. இப்பொழுது பாடசாலை பாடங்களுடன் தமிழை படிப்பது வந்து கொஞ்சம் முதலில் கடினமாக இருந்தாலும் போக போக அது சுலபமாகியது. அதோடு பார்த்தீர்களானால் இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த தமிழை பாடசாலைக்கு நேருக்கு நேராக போய் படிக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதுவும் எனக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது என்று கூறுவேன்.
தற்போது தமிழை ஒரு பாடமாக கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு உங்களின் அறிவுரை என்ன?
தற்பொழுது கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்கள் முதலில் தமிழின் மீது அவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். அதன் பிறகு தமிழுக்காக நேரம் ஒதுக்க வேண்டும். எப்படி உயர்தர பரீட்சைக்கு மற்ற பாடங்களுக்கு நேரம் ஒதுக்குகின்றார்களோ அது போல தமிழுக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும். வீட்டு பாடங்கள், பாஸ் பேப்பர்ஸ் போன்றவற்றை பயிற்சி செய்வதோடு ஆசிரியர்களிடம் கொடுத்து அதை சரிபார்க்க வேண்டும்.
தற்போதைய மாணவர்கள் எந்த நிலையிலும் தன்னம்பிக்கையை விடக்கூடாது, தங்களால் முடியும் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் தங்களுடன் இருக்க வேண்டும். இப்போது கடினமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் தமிழை ஒரு பாடமாக இருப்பதனால் பல நன்மைகள் இருக்குது. இதனை எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொண்டே அவர்கள் படித்துக் கொண்டு போக வேண்டும்.
சில வேளைகளில் தமிழை படிக்கும் பொழுது மிகவும் கடினமாக தான் இருக்கும். ஆனால் அது அந்த கடினமான நேரங்கள் வரும் பொழுது தமிழின் மீது நீங்கள் வைத்திருக்கும் ஆசையை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நீங்கள் உங்களாகவே நீங்கள் தமிழை விரும்பி படிப்பீர்கள். ஆகையாலேயே நீங்களும் இந்த தமிழ் பரீட்சையில் சித்தி பெற்று உங்களோட பிரதான பாடசாலையில் இருக்கும் உயர்தர பரீட்சையிலும் உங்களால் நன்றாக செய்ய முடியும்.
எதற்கும் தயாராக இருங்கள். அதாவது இன்றைய காலகட்டத்தில் எந்த சூழ்நிலைகளுக்கும் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வது அவசியம். அது மட்டுமல்லாமல் உங்களது உழைப்பையும் நேரத்தையும் நீங்கள் கொடுத்தால் நிச்சயமாக அதற்கான பலனை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அதுவும் எதிர்காலத்திலும் உங்களுக்கு தமிழை ஒரு பாடமாக எடுத்துள்ளீர்கள் என்று நீங்கள் திரும்பி அதனை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்.
நான் கூறுவேன், முயற்சி முயற்சியுடையார் நிகழ்ச்சி அடையார் என்று கூறுவார்கள். அதே போல தமிழில் நீங்கள் மிகவும் சிறப்பாக செய்ய வேண்டுமானால் அதற்கேற்ற முயற்சியை நீங்கள் முதலில் போட வேண்டும். உதாரணத்திற்கு வீட்டு பாடங்களை ஒழுங்கான நேரத்தில் பூர்த்தி செய்வது, அல்லது தமிழ் புத்தகங்களை கூடுதலாக வாசிப்பது தான்.
சில மாணவர்கள் தமிழை அந்த புள்ளிக்காக தான் செய்கிறார்கள் என்று எனது அனுபவத்தில் நான் கண்டு கூறுகிறேன். அது புள்ளிக்காக செய்யாமல் தமிழை வந்து இதனோட தாய்மொழி என்ற காரணத்திற்காக செய்தால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும். என்ன எடுத்துக்கொண்டால், நான் இந்த ஆங்கில நாட்டில் இருப்பதால தமிழை எங்களது தாய்மொழி என்ற விதத்தில் அதை பராமரிக்க வேண்டும் என்று தான் நான் செய்தேன். இந்த மாதிரி மனநிலையில செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நான் கூறுவேன்.
தொடர்ந்தும் உங்களுடைய கல்வியில் மேம்பட்டு விளங்க SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துகளுடன் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
நன்றி.
நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.